அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 30 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலங்கானா பிரதேசத்தை பிரித்து தெலுங்கானாவை புதிய மாநிலமாக உருவாக்கும் முடிவுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அங்கீகாரம் கொடுத்திருப்பதாக வரும் செய்திகள் குறித்த செய்திக்குறிப்பு, வரும் தேர்தலை மனதில் வைத்து அரசியல் ரீதியான நோக்கங்களுக்காக தெலுங்கானாவை உருவாக்க காங்கிரஸ் கூட்டணி அரசு முடிவெடுத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு மணிசங்கர் ஐயர் காங்கிரசின் முன்னாள் அமைச்சர் தரும் பதில்,
ஆந்திர பிரதேசில் கிட்டத்தட்ட இப்போ 40 ஆண்டு காலமாக தெலங்கானாவை பிரிக்கணும் என்று அந்த வேண்டுகோள் இருந்திருக்கின்றது. ஒரு முடிவு வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கிற நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது எடுத்துதான் ஆகணும். நாளைக்கு தேர்தல் வரதோ இல்லையோ.
இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்பாளர்கள் இருவர் அச்சுறுத்தப்பட்டதாக வரும் செய்திகள் பற்றிய செய்திக்குறிப்பு,
சிறுபான்மை இனத்தை ஒடுக்குற மாதிரியான இந்த நடவடிக்கை உண்மையிலேயே ஜனநாயகத்தை கேள்விக்குறியாகி உள்ளது.
பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சங்கீதராஜன்.
இந்தியாவில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணி ஆந்திராவை பிரித்து தனி மாநிலமாக தெலங்கானாவை ஏற்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தனி மாநில கோரிக்கை தெலங்கானாவில் இருந்து வருகிறது. ஆந்திராவின் தென்பகுதி பொருளாதார ரீதியாக முன்னேறி இருந்தாலும் தெலங்கானா பகுதி பின்னடைந்தே உள்ளது. அதே நேரம் தெலுங்கு பேசும் மக்கள் அனைவரும் ஒரே மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்று கூறும் ஆந்திர மாநிலத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த பலர் மாநில பிரிவினையை எதிர்த்து வருகிறார்கள்.
எகிப்தில் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு இராணுவத்தின் பிடியில் இருக்கும் அதிபர் முகமது மோர்சியை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை பிரிவின் தலைவர் கேத்ரின் ஆஷ்டன் சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் இந்த பேச்சு எங்கு நடைபெற்றது என்று தெரியவில்லை. மோர்சி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் அவருக்கு தொலைக்காட்சி மற்றும் தினசரிகளை பார்ப்பதற்கு வழியும் உள்ளது என்று ஆஷ்டன் சீமாட்டி கூறுகிறார். எகிப்து முன்னேறி செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்து தாங்கள் விரிவாக பேசியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதிபர் பதவியிலிருந்து மோர்சி அவர்கள் அகற்றப்பட்ட பிறகு அவரை சந்திக்கும் முதல் வெளிநாட்டு அதிகாரி ஆஷ்டன் ஆவார்.
பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் அந்நாட்டின் தாலிபான்கள் திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நடத்திய தாக்குதலில் அச்சிறையில் இருந்தவர்கள் சுமார் 250 பேர் தப்பித்துள்ளார்கள். தப்பித்தவர்களில் சுமார் 30 பேர் கடும்போக்கு ஆயுததாரிகள் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள். டேரா இஸ்மாயில் கான் என்ற ஊரில் இருந்த இந்த சிறைக்கு நள்ளிரவு சமயத்தில் பெரும் ஆயுதங்களை ஏந்தியபடி டசன் கணக்கான ட்ரக் வண்டிகளில் கிளர்ச்சிக்காரர்கள் குவிந்தார்கள். மின் இணைப்பை துண்டித்துவிட்டு சிறைக்குள் அதிரடியாக நுழைந்து அவர்கள் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். போலீஸ் தரப்பில் 6 பேரும் ஆயுததாரிகள் தரப்பில் குறைந்தது 6 பேரும் மோதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்று உளவு தகவல் 2 வாரங்களுக்கு முன்னால் அதிகாரிகளால் பெறப்பட்டிருந்தது. ஆனாலும் இவ்வளவு விரைவில் இந்த தாக்குதல் நடைபெறும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
பாகிஸ்தானின் புதிய அதிபராக மம்னூன் ஹுசேனை சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். ஜவுளி வர்த்தகரான அவர் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அசிஃப் அலி ஜர்தாரியிடம் இருந்து அதிபர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். பாகிஸ்தானின் அதிபர் பதவி என்பது ஒரு சம்பிரதாய ரீதியிலான ஒரு அலங்கார பதவியே என்பது குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலுக்கான அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தேர்தலை முக்கிய எதிர்க்கட்சியான பாகிஸ்தான் மக்கள் கட்சி புறக்கணித்துள்ளது.
ஜிம்பாப்வேயில் நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் தான் தோல்வியடைந்தால் பதவியிலிருந்து விலகிவிடுவதாக அதிபர் ராபர்ட் முகாபே கூறியுள்ளார். கடந்த 1980 ஆண்டிலிருந்து பதவியில் இருக்கும் அவர் தனது முக்கிய எதிரியான பிரதமர் மார்கன் சுவாங்கிராயை தோல்வியுறச் செய்ய முடியும் என்று நம்புகின்றார். ஜிம்பாப்வேயில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் முகாபேயின் ஜானு பிஎஃப் கட்சி தேர்தலில் முறைகேடுகளை செய்யும் நோக்கில் வாக்காளர் பட்டியலில் மோசடிகளை செய்து வருகிறது என்று எதிர்க்கட்சியான எம்டிசி குற்றம் சாட்டியுள்ளது. பல வாரங்கள் தாமதமான பிறகு பதிவு செய்துள்ளவரின் வாக்காளர் பட்டியல் இப்பொழுதுதான் வெளியாகி உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள்.
மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை சந்தைகளிலிருந்து விலக்கிக் கொள்வதை உலக நாடுகள் துரிதப்படுத்த வேண்டும் என்று ஐநாவின் உணவு மற்றும் விவசாய கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பள்ளியில் சத்துணவு உட்கொண்ட 23 பிள்ளைகள் இம்மாதத்தில் முன்னதாக உயிரிழந்த நிலையில் இந்த அறிவிப்பு வருகிறது. மிக அதிக நச்சுத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லி மருந்து இந்த உணவில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பல உலக நாடுகளில் தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதுவாகும். இவ்வகையான ரசாயனங்கள் விற்கப்படுவதும் பயன்படுத்தப்படுவதும் தவறு என்று இந்த உணவு மற்றும் விவசாய கழகம் தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலங்கானா பிரதேசத்தை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கும் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்திருப்பதை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இதுகுறித்த மேலதிக செய்திகளுடன் சுவாமிநாதன்.
இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பாக ஹைதராபாத் நிஜாமின் கீழிருந்த பகுதிகள்தான் புதிய மாநிலமாக தற்போது மலர உள்ளது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கின்ற இந்த பகுதி மக்கள் தனி மாநிலம் கேட்டு பல தசாப்தங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் ஆந்திராவின் பிற பகுதிகளில் எழுந்த எதிர்ப்புகள் காரணமாக பல ஆண்டுகளாக இது தொடர்பில் எவ்வித முடிவையும் எடுக்காமல் மத்திய அரசு காலம் கடத்தி வந்தது. அதே நேரம் ஹைதராபாத் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவின் தலைநகராக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஆந்திரா புதிய தலைநகருக்கு மாற வேண்டும். ஆந்திர பிரதேசத்தின் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி உள்ளிட்ட பல தலைவர்கள் மாநில பிரிவினையை எதிர்க்கின்றனர். இந்த முடிவு கடினமானது என்றும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்ட பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் கூறினார்.
There are some issues agitating the minds of the people on
சில இடங்கள் குறித்து மக்கள் கொதிப்படைந்திருக்கின்றனர். அதை நாம் தீர்க்க வேண்டும். திக்விஜய் சிங் ஆந்திர காங்கிரஸ் விவகாரங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றார். இதற்கு முன்பு கூட மத்திய அரசு தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்குவதாக கூறியிருக்கிறது. ஆனால் ஆந்திராவில் ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக மத்திய அரசு தனது முடிவிலிருந்து பின்வாங்கியது. இன்றைக்கு எடுக்கப்பட்ட முடிவிற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றாக வேண்டும். எனவே இம்முடிவை அமல்படுத்த குறைந்தது 6 மாத காலமாவது ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலப்பரப்பில் நாட்டின் 4வது பெரிய மாநிலமாக ஆந்திர பிரதேசம் இருந்து வருகிறது. அதன் மொத்த மக்கள் தொகை 8.5 கோடி ஆகும். புதிய மாநிலமான தெலுங்கானாவின் பரப்பளவு 115,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். மக்கள் தொகை 3.5 கோடியாகவும் இருக்கும். இந்தியாவில் முதலில் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. பிறகு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற பழங்குடியினர் இருக்கும் இடங்கள் தனி மாநிலங்களாக உருவாக்கப்பட்டன. தெலுங்கானாவுக்கு ஒப்புதல் கிடைத்திருக்கின்ற நிலையில் நாட்டின் பிற பகுதிகளில் தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகள் இனி வலுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.
செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். ஆந்திர மாநிலத்தை பிரித்து தெலங்கானா மாநிலம் என்ற புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல தசாப்தங்களாகவே இருந்து வந்தாலும் இப்பொழுது அதற்கு இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் ஒப்புதல் அளிக்க முன்வந்திருப்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தே என்று விமர்சகர்கள் சிலர் கூறுகிறார்கள். இந்த விமர்சனங்கள் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் அவர்களை கேட்டேன்.
ஒரு கால் அதை பற்றி நமக்கு யோசிச்சுதான் ஆகணும். ஏனென்றால் எங்க தேர்தல் நடக்காமல் இருக்கின்றதோ அங்கு ஜனநாயகம் இருக்காது. ஆகவே ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இந்த விஷயங்களை பற்றி, முக்கியமான விஷயங்களை பற்றி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே தேர்தல் வருது, அதுக்காக எடுக்கக்கூடாத ஒரு தீர்மானங்கிறது அப்படி இல்லவே இல்லை. தேர்தல் வருதுங்கிற ஒரே காரணமாக இந்த முடிவுக்கு ஒரு முடிவை நம்ம எடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் சென்ற 5 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக மிக கவனமாக இது என்ன ஏதுங்கிறது பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் சொன்ன போனால் 2004 அந்த தெலுங்கானா ராயசமிதி TRS நம்ம UPA-ல நம்ம ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில கூடின போது இதற்கு ஒரு முடிவு தேடுவோம் 10 ஆண்டு காலமாக நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆகவே இது ஒரு புது விஷயம் இல்லை. இந்த நேரத்துல இப்போ 2-3 பங்கும் ராயல்சீமா என்ன அபிப்பிராயம், ஆந்திரால என்ன அபிப்பிராயம், தெலங்கானால என்ன அபிப்பிராயம் என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு எந்த முடிவுலையும் அனைவருக்கும் திருப்தி இருக்கும்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் தெலங்கானால இதை பத்தி சந்தேகமே இல்லை. அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பிரிஞ்சு ஒரு புது தனியான மாநிலத்துல வாழ விரும்புறாங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை.
ஆகவே
அவர்களுடைய குரலை இந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு செய்யலாங்கிறது தான், இதை பத்தி தான் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு முடிவு வெளியிட போகிறார்கள். அதற்கு பிறகு என்ன ஆகுதுங்கிறது நம்ம பார்க்கணும்.
சரி, ஆனால் இது வந்து தேர்தலை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று நீங்கள் சொன்னாலும், இது வந்து ஒரு மாநிலங்களை பிரிப்பது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கொள்கை முடிவு. இது 1956 வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு பெரிய அளவு மாநிலங்கள் உருவாக்கப்படவில்லை. சமீபத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியின் பொழுது வட மாநிலங்கள் சில புதிதாக உருவாக்கப்பட்டன. எனவே இந்த மொழிவாரி மாநிலங்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கின்ற மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பது என்ற ஒரு முடிவு ஒரு பெரிய கொள்கை முடிவு என்பதால், அதை வந்து செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு இந்த மாதிரியான புது மாநில கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலிக்க ஒரு மற்றொரு மாநில மறுசீரமைப்பு கமிஷன், அதாவது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக இதை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஒன்று 56 பற்றி நீங்கள் பேசியிருக்கீர்கள், ஆனால் அதற்கு முன்பே தமிழகத்திலிருந்து ஆந்திர பிரதேசம் எப்போ பிரித்தார்களோ 1952 அங்கேருந்தானே இந்த வரலாறு ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு 10 இருந்திருக்கும், எப்படி என் தாயார் தோப்பனால் அழுதார்களே, ஆந்திரா நம்மளை விட்டுட்டு போகிறது வந்து ஏதோ ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கிறது போல இருந்தது. பொட்டி ஸ்ரீராமலு தன் உயிரை இழந்ததுக்கு பிறகுதான் அந்த ஆந்திரா கிடைச்சது. இன்னி தேதியில நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் ஆந்திரா நம்ம மாநிலத்துடைய ஒரு பங்கா இருந்ததுன்னு நம்ம இந்த புது தலைமுறைக்கு சொன்னால் அவர்களுக்கு ஞாபகம் கூட இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் 56 வந்தது. இப்போ 56 என்ன தீர்மானம் செய்தார்களோ அதுலயும் எவ்வளவோ மாற்றது வந்திருக்கு இல்லையா. அப்போ பாம்பே ஒரே மாநிலமா இருக்கணும்னு தீர்மானித்தார்கள். ஆனால் பிறகு குஜராத் பிரிச்சு போடணுங்கிறது ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தாங்க. அதே போல பஞ்சாப் ஒரே மாநிலமா இருந்தது, இன்னி தேதியில 3 மாநிலங்களா இருக்கு. ஆகவே ஒரு ஜனநாயகத்தில் மாற்றல் வந்துதான் ஆகணும், போக போக ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த வரலாறு மனதில் வைத்துக் கொண்டு இந்த தெலங்கானா விஷயம் ஏதோ ஒரு அபூர்வமானது தனியா ஒரு விஷயம் இப்போதான் வந்திருக்குன்னு நினைக்கவே வேண்டியதில்லை. ஆந்திர பிரதேசில கிட்டத்தட்ட இப்போ 40 காலமாக தெலங்கானாவை பிரிக்கணும் என்று அந்த வேண்டுகோள் இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்துல மக்களுக்கு ஒரு முடிவு வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கிற நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறது எடுத்துதான் ஆகணும், நாளைக்கு தேர்தல் வரதோ இல்லையோ.
காங்கிரசின் முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் சூதாட்டம் நடந்தது குறித்த விவகாரத்தை விசாரிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நியமித்த விசாரணைக் குழு சட்டவிரோதமானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியம் அமைத்த குழு செல்லாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அப்போட்டிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியம் அமைத்த குழுவும் அதன் அறிக்கையும் சட்டவிரோதமானது மற்றும் அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என்று 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. கிரிக்கெட் வாரியத்தால் அமைக்கப்பட்ட முன்னாள் நீதிபதிகள் ஜெயராம சௌதா மற்றும் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் அடங்கிய குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கையளித்த தமது அறிக்கையில் ஸ்பாட் ஃபிக்ஸிங் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் குருநாத் மையப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ராஜ் குந்த்ரா ஆகியோர் குற்றவாளிகள் இல்லை என்று கூறியிருந்ததாக கிரிக்கெட் வாரிய தகவல்கள் கூறின. எனினும் அந்த அறிக்கையை கிரிக்கெட் வாரியம் இதுவரை வெளியிடவில்லை. தாங்கள் நடத்தும் ஒரு போட்டிகள் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமே தமது சட்டங்களின் கீழ் ஒரு குழுவை அமைத்ததும் அக்குழு அளித்துள்ள அறிக்கையும் சட்டவிரோதமானது என்று நீதிபதிகள் வாசிப்தார் மற்றும் சோனக் ஆகியோர் தீர்ப்பளித்தார்கள். இந்த ஆண்டு இடம்பெற்ற ஐபிஎல் போட்டிகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று பீகார் கிரிக்கெட் சங்கம் தொடுத்த வழக்கிலேயே இன்றைய தீர்ப்பு வந்துள்ளது என்று அதன் பொதுச் செயலாளர் ஆதித்ய வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
This time the way PIL was conducted and the corruption and everything happened in PIL, we were very much keen to show the people of India, especially cricket lovers, that how BCCI and the IPL governing council is the playing their role.
இந்த ஆண்டு இடம்பெற்ற ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்ற விதம், அதில் இடம்பெற்ற ஊழல்கள் குறித்தும் இந்திய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் IPL போட்டிகளின் நிர்வாகக் குழுவும் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை தெரிவிப்பதில் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். எதிர்காலத்தில் கிரிக்கெட் வாரியத்தின் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் வைப்போம் என்றார் இந்த வழக்கை தாக்கல் செய்த பீகார் கிரிக்கெட் வாரிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆதித்ய வர்மா. ஒரு அமைப்பில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதே அமைப்பின் மூலம் லாபம் ஈட்டும் தொழிலில் ஈடுபட முடியுமா, அதாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற தமது வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்று பீகார் கிரிக்கெட் சங்கத்தின் வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் கூறினார்.
Our arguments more importantly were accepted on the conflict of interest, but more importantly that the constitution of the panel was not done in the proper method and manner, which is what the respondents failed to show. And therefore respondent number 1, that is the BCCI, will have to take steps according.
குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அந்த குழு முறையான வகையிலும் வழிமுறைகளின் படியும் அமைக்கப்படவில்லை. ஆனால் எமது கூற்று சரியானது அல்ல என்று எடுத்து காட்டுவதற்கு கிரிக்கெட் வாரியத்தால் முடியவில்லை. எனவே இப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்றார் பீகார் கிரிக்கெட் சங்கத்தின் வழக்கறிஞர். ஆனால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமோ முழு தீர்ப்பையும் பார்த்த பிறகே தமது தரப்பின் கருத்தை தெரிவிக்க முடியும் என்று கூறிவிட்டது. இதனிடையே IPL போட்டிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த், நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் உட்பட 39 பேர் மீது முறையான குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கையின் வடமாகாண தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் அச்சுறுத்தப்பட்டதாக வரும் செய்திகள் குறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் குறிப்பு.
இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 2 வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று அச்சுறுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையாளருக்கு அந்த கூட்டமைப்பு முறையிட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடுகின்ற ஒரே ஒரு பெண் வேட்பாளராகிய அனந்தி சசிகரனும் இவ்வாறு அச்சுறுத்தப்பட்டவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றவர் சாவகச்சேரியைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணி ஆவார்.
ஐடென்டி கார்டு நம்பர், பிள்ளைகளின் விவரம், பிறந்த தேதி, எல்லா விவரங்களையும் தர சொல்லி கேக்கினோம். அப்ப தான் சொன்னது அவார்ட பதிவுகள் எல்லாம் என்னட்ட இல்ல, கிளிநொச்சியில தான் அவார்ட பதிவுகள் எல்லாம் சொல்ல உடனே சொல்லிக்கிறோமா. அப்படின்னு சொன்னால் பதிவு இல்லாத ஒரு ஆள் உங்களோட கிராமத்துல வச்சிருக்கிறது பிள்ளை, நீங்கள் உடனடியா போலீஸுக்கு அறிவியுங்கோ, அவ பதிவு இல்லாம இருக்கிறான்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், ஒரு தற்காலிக பதிவு அப்படி என்ன ஜிஎஸ் எனக்கு இங்க போகும்போது கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல நீங்கள் பதிவில்லாம இங்க இருக்கிறதே பிள்ளை. இன்றைய தினம் காலையில கிராம அலுவலர் மீண்டும் தனக்கு ராணுவ புலனாய்வர்கள் தொலைபேசி மூலம் மீண்டும் மீண்டும் என்னுடைய விவரங்களை கேட்டு தொந்தரவு செய்கிறார்கள். எனவே இந்த விவரம் நீங்கள் கட்டாயம் எனக்கு தர வேணும் என்று வந்து கேட்டார். என்ற ஐடென்டி கார்டு நம்பர், என்னுடைய பிறந்த தேதி, புள்ளியலின் பிறந்த தேதி, புள்ளியலின் முழு பேர், புள்ளியல் கல்வி கேட்கிற தரம், எந்த பாடசாலை, என்னுடைய தாப்பனுடைய பெயர், என்னுடைய தாயினுடைய பெயர், முழு விவரங்களும் அவர்கள் பெற்றுக் கொண்டார். என்னுடைய புள்ளியலின் விவரங்களை கேட்ட உடனே எனக்கு உண்மையில நெஞ்சு திக்காண்டிச்சு. எனக்கு என்னென்றால் எனக்கு புள்ளிகளுக்கு ஆபத்து வர போகுதுன்னு உண்மையில எனக்கு செட்டியா நெஞ்சம் துடிச்சது. அது ஒரு அச்சுறுத்தல் ஆக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சிறுபான்மை இனத்தை ஒடுக்குற மாதிரியான இந்த நடவடிக்கை உண்மையிலேயே ஜனநாயகத்தை கேள்விக்குறியாகி உள்ளது
என்று அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ள அனந்தி சசிகரன் அவர்கள் தெரிவித்தார். தனக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து அவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமையிடம் முறையிட்டிருக்கின்றார். தனது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார். இந்த அச்சுறுத்தல் குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராகிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ராணுவம் எந்த டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணுவதற்கு, அதுவும் தேர்தல் தொடர்பான வேலைகளை செய்வதற்கு ராணுவத்திற்கு தேர்தல் ஆணையகமோ அல்லது வேறு யாருமோ எந்தவித உத்தரவையும் வழங்கவில்லை. ராணுவம் இப்பவாறு செய்வது என்பது முக்கியமாக அச்சுறுத்தல். அந்த வீட்டில் உள்ளவர்களே முதல் அச்சம் கொள்வார்கள். இவருக்கு வேலை செய்ய விரும்புவார்கள் நண்பர்கள் உறவினர்கள், அவர்கள் அச்சம் கொள்வார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுதான் ராணுவம் இவ்வாறான செயற்பாடுகள் இறங்குகின்றது. ஆகவே ராணுவம் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இதனை நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு, போலீஸ் IGP அறிவித்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய தூதுவராலயங்களுக்கும் இது தொடர்பான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன
என்றார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இதேவேளை நடைபெறவுள்ள வடமாகாண சபைக்கான தேர்தலை நிராகரிப்பதாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்திருக்கின்றது.
இன்றைக்கு ஒரு சில தரப்புகள் வந்து நிராகரிக்க வந்த 13 திருத்தத்தை தலைகளாக மாற்றி அதை ஏற்றுக்கொள்ற வகையிலே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே செயல்பட தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கட்சி தமிழ் தேசிய அரசியல்களையும் தமிழ் தேசிய அபிலாஷைகளையும் உயிரோடு வச்சிருக்கிற நோக்கத்தோடு நாங்கள் இந்த முறைமையை முற்றுமுடதாக நிராகரிக்கிறோம்
என்று தமது கட்சியின் நிலைப்பாடு குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஐக்கிய ராஜ்யத்தில் கடந்த ஆண்டு தஞ்சப்புகளிடம் கோரியோரில் சுமார் 100 பேர் போர்க்குற்றங்கள் புரிந்ததாக சந்தேகிக்கப்படுபவர்கள் என்று பிரிட்டனின் உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கும் தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து பிபிசி இணையதள செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சுவாமிநாதன்.
போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகப்படும் ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், லிபியா, ருவாண்டா, செர்பியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த சுமார் 100 பேர் ஐக்கிய ராஜ்யத்தில் குடியேற விண்ணப்பித்திருக்கின்றனர். இவர்களில் பலர் ஏற்கனவே பிரிட்டனில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். போர் குற்றவாளிகளுக்கு புகலிடம் கொடுக்கும் நாடாக ஐக்கிய ராஜ்யம் மாறிவிடக்கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் போர்க்குற்ற சந்தேக நபர்களை வழக்கு விசாரணைகளுக்காக அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பதிலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன. பல சமயங்களில் திரும்ப அனுப்பப்படும் நபர்கள் சித்திரவதைக்குட்படுத்தப்படலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றங்கள் திருப்பி அனுப்பப்படுவதை நிறுத்திவிடுகின்றன. கடந்த 2012 ஜனவரி மாதத்திலிருந்து 15 மாதங்களுக்கு போர்க்குற்றம் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் 800 பேர் குறித்து உள்துறை அமைச்சர் ஆய்வு நடத்தியது. இதில் பிரிட்டிஷ் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்த 99 பேரின் விண்ணப்பங்களை நிராகரிக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2005 ஆண்டுக்கும் 2012 ஆண்டுக்கும் இடையே போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 700 பேர் ஐக்கிய ராஜ்யத்தின் குடிவரவு அதிகாரிகளால் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கும் போர்க்குற்றவாளிகள் தொடர்பில் அரசு இன்னமும் தகவல்களை தர வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் உணர்த்துவதாக இனப்படுகொலையை தடுப்பதற்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவரான மைக்கேல் மெக்கான் கூறியிருக்கின்றார். அதேநேரம் போர்க்குற்றம் தொடர்பிலான வழக்குகளை விசாரிக்க தமக்கு கூடுதலான வளங்கள் தேவை என்று காவல்துறையினர் கோரியிருக்கின்றனர். கடந்த 2009 ஆண்டு ருவாண்டாவில் வழக்கு விசாரணைக்காக அனுப்பப்படவிருந்த 4 பேரை உயர்நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது. அவர்கள் அங்கே போனால் நியாயமான விசாரணை அவர்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீதிமன்றம் கூறியது. இதுபோன்ற வழக்குகளில் நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகள் தோற்றால் சந்தேக நபர்களுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யத்தில் வழக்குகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பாடுபடும் ஏஜிஸ் அமைப்பின் ஜேம்ஸ் ஸ்மித் கேட்டிருக்கின்றார்.
If there's sufficient evidence against an individual that they have committed serious crimes, then of course
பாரதூரமான குற்றங்களை புரிந்ததாக ஒரு நபருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் மீது இங்கேயே வழக்கு தொடரப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் ஜேம்ஸ் ஸ்மித்.
செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் சாதா.
சிறுநீரிலிருந்து பல்லை உருவாக்க முடியுமா? முடியும் என்று புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. மனிதனுடைய சிறுநீரிலிருந்து பெறப்பட்ட குருத்தணுக்களை கொண்டு பல் போன்ற உட்கூறுகளை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கின்றனர். விழுந்த பற்களை இந்த முறையை கொண்டு மீண்டும் உருவாக்கிவிடக்கூடிய ஒரு நாள் வரும் என ஆராய்ச்சியை செய்திருக்கின்ற சீன விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் அதற்கு ஏராளமான சவால்களை கடக்க வேண்டியிருக்கிறது என குருத்தணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற வேறொரு குழுவினர் தெரிவிக்கின்றனர். மூப்படைந்தோ ஒழுங்காக பேணப்படாததினாலோ சேதமடைந்த பற்களை மீண்டும் வளர வைப்பதற்கான ஆராய்ச்சிகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். குவாங்ஜூ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோமெடிசின் அண்ட் ஹெல்த் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உடலின் நீர்ப்பாதைகளின் ஓரங்களில் சேரக்கூடிய உயிரணுக்களை பிரித்தெடுத்து அதிலிருந்து குருத்தணுக்களை செய்திருந்தார்கள். அந்த குருத்தணுக்களையும் எலிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட வேறு சில வஸ்துக்களையும் சேர்த்து ஒன்றாக வளரவிட்டபோது அது பல்லுடைய ரசாயன உட்கூறுகளை கொண்டிருக்கிறதாம். இந்த ஆய்வின் முடிவு செல் ரீஜெனரேஷன் ஜேர்னல் என்ற சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தென்னிந்தியாவிலிருந்து ஒரு அறிவியல் தகவல். மலேரியா, டெங்கு காய்ச்சல், யானைக்கால் நோய் போல கொசுக்கடியால் பரவக்கூடிய நோய்களின் கட்டுப்பாட்டில் உதவக்கூடிய தகவல் தொழில்நுட்ப கருவி ஒன்றை CSIR எனப்படும் இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய ரசாயன தொழில்நுட்ப மையம் உருவாக்கியிருக்கிறது. IICT எனப்படும் இந்த மையத்தின் தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவரான பேராசிரியர் USN மூர்த்தி தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு இதனை உருவாக்கியிருக்கின்றது. இந்த புதிய கருவிக்கு இந்திய சுகாதார அமைச்சின் ஒப்புதல் கிடைத்திருக்கின்ற நிலையில் சோதனை முயற்சியாக முதலில் 5 இந்திய மாநிலங்களில் இந்த கருவி பயன்படுத்தப்பட இருக்கிறது. செல்ஃப் ஆர்கனைசிங் மேப் எனப்படுகின்ற இந்த டேட்டா மைனிங் கருவி பற்றி இதன் உருவாக்கத்தில் பங்காற்றிய மூத்த தொழில்நுட்ப அதிகாரி கே ஸ்ரீராமை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது நாங்க கண்டுபிடிச்சதுக்கு என்னன்னாக்கா, இது இன்டிகிரேட்டட் கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த கொசுவின் தொல்லை தாங்க முடியாமல் மனிதன் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துள்ளான். அவன் செய்யும் முயற்சியில் எங்கோ சில குறைபாடுகள் உள்ளன. அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்காக நாங்கள் என்ன செய்துள்ளோம் என்றால், இந்த தொழில்நுட்ப கருவி, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்றும் இந்த கணினியை உபயோகித்துக் கொண்டு, இந்த மெடிக்கல் என்டமாலஜி அதையும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதையும் சேர்த்து கொண்டு, நாம் எவ்வாறு இந்த ஒரு தொல்லையை நாம் ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. இந்த முயற்சியில் நாங்கள் செய்ததுதான் இந்த ஃபார்ம் என்பது, அதாவது செல்ஃப் ஆர்கனைசிங் மேப். இது ஒரு சாஃப்ட்வேர். இதில் என்னவென்றால், நம்மளுடைய டேட்டாவை நாம் எபிடமாலஜி என்டமாலஜி டேட்டா எதுவாக உள்ளதோ, இது வந்து நாம் இதை சேகரித்து இதை நாம் இந்த இந்த ஃபார்ம் என்னும் இந்த இந்த ஒரு சாஃப்ட்வேரில் நாம் இதை இயக்கினால், இது நம்மளுக்கு சில ப்ரிடிக்ஷன் மாடல்ஸை கொடுக்கும். அதாவது நாளைக்கு என்ன ஆக போகிறது, அதாவது இந்த பரிணாமங்கள் உள்ளனவை என்றால் நாளைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு விதமான ஸ்டேட்டஸில் நாம் இருக்கிறோம் என்பது நம்மளுக்கு தெளிவாக தெரியும்.
இந்த தகவல் தொழில்நுட்ப கருவியில என்ன மாதிரியான தரவுகளை நீங்கள் உள்ளீடு செய்வீர்கள்?
ஆன பைலட் ஸ்கேல் நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, மலேரியா, டெங்கு, ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் தற்போது நாங்கள் இதன் மேல் வேலை செய்கிறோம். இதில் என்னவென்றால், இந்த கொசுவுக்கு உட்பட்ட சில பாராமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது இந்த கொசு எங்கெங்கு பதுங்கி உள்ளது, எவ்வாறு இது அதனுடைய சந்ததியை உற்பத்தி செய்து கொள்கிறது, இது எல்லாம் என்னவென்றால், ஆல்ரெடி எல்லா மாநிலங்களிலும் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இந்த பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பு சொன்னது போல், எங்கோ சில குறைபாடுகள் உள்ளன, அது நம் கண்ணுக்கு தெரிவிடுவதில்லை. அதாவது இப்ப நம்ம வெதர் பாராமீட்டரை எடுத்துக்கொண்டோம் என்றால், காற்று இருக்கிறது, வெப்ப சூழ்நிலை இருக்கிறது, இது எல்லாம் கூட இந்த கொசுவின் உற்பத்திக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாராமீட்டர்ஸையும் சேர்த்துக்கொண்டு, இப்டமாலஜி என்டமாலஜி பாராமீட்டர்ஸையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்தினோம் என்றால், அது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ஆர்கனைசிங் மேப் என்று நம்மளுக்கு கிளியராக அந்த மேப்பில் காட்டிவிடும். இந்த பலானா இடத்தில் இது இவ்வளவு தீவிரத்தில் உள்ளது, இங்கு நாம் இந்த வேலை செய்ய வேண்டும், அதாவது இங்கு நாம் வந்து ஜனங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்ல வேண்டும், அங்கு கொசுவின் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும், அங்கு நாம் வந்து லார்வி சைடல் பதில் அடல்ட் சைடல் பண்ண வேண்டும், இல்லை என்றால் மற்றவென்னதோ அது நம்மளுக்கு கிளியராக சொல்லிவிடும். நாம் அங்கு என்ன விதமான கண்ட்ரோல் முறையை செய்ய வேண்டும் என்பது நம்மளுக்கு முன்கூட்டியே செய்துவிடும். இது வெதர் ஃபோர்காஸ்டிங் மாதிரி. இது
நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த புதிய கருவி முதலில் எந்தெந்த இடங்களில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது?
நாங்கள் வந்து சிஎஸ்ஐஆர் என்ற ஒரு ஒரு நிர்வாகத்தில் நாங்கள் வேலை செய்து கொள்கிறோம். சிஎஸ்ஐஆர் என்பது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இதனுடைய தலைமை செயலகம் வந்து புதுதில்லியில் உள்ளது. இதற்கு இழங்கும் ஒரு 38 பரிசோதனை நிலையங்கள் பாரத தேசத்தில் எல்லா இடத்திலும் உள்ளன. நாங்கள் ஹைதராபாத்தில் உள்ளோம். இந்த பரிசோதனை எங்களுக்கு முதன் முதலாக ஒரு ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட் மூலமாக வந்தது. அதனை கருத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த ஒரு ஒரு புதுவிதமான ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்சை நாங்கள் முயலாண்டோம். இதை வந்து நாங்கள் NVDDCP, அதாவது நேஷனல் வெக்டார் போன் கண்ட்ரோல் டிசீஸ் ப்ரோக்ராம், இது மத்திய அரசினால் எல்லா மாநிலங்களிலும் எல்லா ஸ்டேட்டிலும் இதை வந்து அவர்கள் செய்வார்கள். ஆனால் இதை ஒரு பைலட் ஸ்கேலாக ஒரு 5 இடத்தில் எங்களை செய்வதற்காக அவர்கள் சொல்லியுள்ளனர். அது என்னவென்றால், அருணாச்சல பிரதேசம், குஜராத், மணிப்பூர், மிசோராம் மற்றும் சிக்கிம். இந்த 5 இடங்களில் அந்தந்த மாநிலத்துக்கு சேர்ந்த ஒரு சுகாதார அதிகாரியுடன் நாங்கள் இணைந்து இந்த ஒரு தொழில்நுட்ப கருவியை அங்கே உபயோகிக்க வேண்டும்
என்றார் ஹைதராபாத்தில் இருக்கின்ற இந்திய ரசாயன தொழில்நுட்ப மையத்தை சேர்ந்த கே ஸ்ரீராம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சாதாத். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
இந்தியாவில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணி ஆந்திராவை பிரித்து தனி மாநிலமாக தெலுங்கானாவை ஏற்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தானின் புதிய அதிபராக மம்னூன் ஹுசேனை சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அதிபர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.